அனைவருக்கும் எமது காலை வணக்கங்கள். ஒவ்வொரு சனிக்கிழமை காலையும் 104.6 FM அலைவரிசையில் உத்தமிழ் கலந்து உங்களின் வீடு தேடி வரும் ஒரு தனித்துவமான தமிழ் வானொலியை கேட்க தவறாதீர்கள். இறுதி சனிக்கிழமையை தோறும் காலை 7:15 முதல் வான் அலைகளினூடாக தவழ்ந்து உங்கள் வீடுகள் தேடி வருகின்ற நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினுடைய சிறப்பு தமிழ் வானொலி முத்தமிழ் ஓசையை செவிமடுக்க காத்திருக்கும் நேர்கள் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இன்று செப்டம்பர் 7 சனிக்கிழமை 2024 இன்றும் நிகழ்ச்சியில் முதலில் வளமை போன்று இடம்பெறுவது இன்றைய திருக்குறள். திருக்குறளை தருவதற்காக எமது அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய நண்பர் ஆசிரியர் திரு தவராஜா பசுமதி பிள்ளை அவர்கள்.
வணக்கம் சன், வணக்கம் நேயர்களே. இன்றைய குறள் அமுதத்தில் கயமை என்னும் அதிகாரத்தில் இருந்து ஒரு குறட்ப. மக்களை போல்வர் கயவர், அவர் என்ன ஒப்பார் இயாங்கு கண்டதில். மக்களே போல்வர் கயவர், அவர் என்ன ஒப்பார் இயாங்கு கண்டதில். இக்குறட்பாவின் பொருளை நோக்குவோம். கீழ்மக்கள் வடிவால் மேல்மக்களை ஒத்திருப்பர். அவர் மேன்மக்களை ஒத்திருத்தல் போன்ற ஒப்புமை வேறு எந்த ஈர் இனத்திடையும் யாம் கண்டதில்லை என தேவனேய பாவாணர் உரை செய்திருக்கின்றார். மக்கள் என்பது மக்கட்பண்புள்ள ஒழுக்க நடத்தை கொண்ட மேலோரையும், கயவர் என்பது மக்கட்பண்புகளை கொண்டிராத மனித பண்புகள் இல்லாத கீழான மக்களையும் குறித்து நிற்கும். புறத்தோட்டத்தில் உடலும் உருவமும் கொண்ட மக்களை போன்றிருப்பர் கயவர். மக்களே போல்வர் கயவர், அவர் என்ன ஒப்பாரி அங்கு கண்டதில். மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
நிகழ்ச்சியிலே அடுத்ததாக தென்னிந்திய தமிழ் திரைப்பட துறையிலே மறக்க முடியாத பல சம்பவங்களை சிறப்பு கண்ணோட்டமாக நிகழ்ச்சியின் ஊடாக தருவதற்கு நிகழ்ச்சியின் ஊடாக இணைந்திருப்பவர் எமது அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய நண்பர் ஆசிரியர் திரு லீனப்பூ அருள்தாசன் அவர்கள்.
பிரபல இயக்குனர் ஏசி திருலோக சந்தர் இவர் புகழ்பெற்ற பல தமிழ் திரைப்படங்களையும் சில இந்தி தெலுங்கு படங்களையும் இயக்கியுள்ளார். தமிழில் மொத்தமாக 35 படங்களை இயக்கியுள்ளார். இருமலர்கள், தெய்வமகன், பாபு, தீர்க்க சுமங்கலி, அன்பேவா, அவன்தான் மனிதன், எங்கிருந்தோ வந்தாள் போன்ற படங்கள் பிரபலம் பெற்ற வெற்றி படங்களாக அமைந்தன. 1969 திருலோக சந்தர் இயக்கிய தெய்வமகன் திரைப்படம் ஆஸ்கார் விருதுக்காக பரிந்துரைக்கப்பட்ட முதலாவது தென்னிந்திய திரைப்படம் என்ற பெருமையை பெறுகிறது. 1962 ஏவிஎம் நிறுவனம் தயாரித்த வீர திருமகன் திரைப்படம்தான் அவர் இயக்கிய முதல் திரைப்படம். இந்த திரைப்படத்தை எடுப்பதற்கு முன்பு 2 திரைக்கதைகளுடன் ஏசி திருலோக சந்தர் அவர்கள் ஏவிஎம் செட்டியாரை சந்தித்துள்ளார். அவரது 2 கதைகளுக்கும் ஒத்துக்கொண்ட செட்டியார் அவர்கள் ஒரு கதையை பார்த்தால் பசிதீரம் என்ற பெயரில் நடிகர் திலகம் சிவாஜி நடிக்க பீம்சிங் இயக்கத்தில் தயாரித்து வெற்றி படம் ஆக்கினார். இன்னொரு படமாக உருவாகிய வீர திருமகன் படத்தை அந்த காலகட்டத்திலேயே பிரம்மாண்டமாக உருவாக்கி ஏசி திருலோக சந்தரை இயக்குநராக அறிமுகம் ஆக்கினார். விஜயபுரி வீரன் படத்தில் கதாநாயகனாக அறிமுகமாகிய சி.எல். ஆனந்தன் அவர்கள் வீர திருமகனில் கதாநாயகனாக நடிக்க இ.வி. சரோஜா, குமாரி சச்சு, எஸ்.ஏ. அசோகன் ஆகியோர் பிரதான கதாபாத்திரங்களில் நடித்து இந்த படம் வெளியானது. இலங்கை வானொலியில் புகழ்பெற்ற ரோஜா மலரே ராஜகுமாரி மற்றும் மேலாடை தென்றலில் பூவாடை வந்ததே போன்ற பாடல்களும் கண்ணதாசன் வரிகளில் மெல்லிசை மன்னர்கள் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் வெளியாகின. அது மட்டுமல்ல, மிகவும் பிரபலமான நகைச்சுவை பாணியில் அமைந்த வெத்தல போட்ட பத்தினி பொண்ணு சுத்தது பொன்னாலே வெட்டது கண்ணு சொக்குது பொண்ணு கட்டுக்க மாப்பிளே போன்ற பாடல்கள் படத்துக்கு உயிர் கொடுத்தன. இந்த படத்தின் உதவி இயக்குனரும் பின்னாட்களில் பிரபல இயக்குனராக விளங்கிய எஸ்.பி. முத்துராமன் அவர்கள் ஒகேனக்கல் பகுதியில் இடம்பெற்ற பாடல் பதிவு பற்றி இந்து பத்திரிகையில் கூறியதை பார்ப்போம். ஒகேனக்கல்லில் வீரத்திருமுகன் படப்பிடிப்பு. அனைவரும் அங்கு போய் சேர்ந்தோம். ஒரு நாள் படப்பிடிப்பு சீக்கிரமே முடிந்துவிட்டது. பக்கத்தில் இருக்கும் தர்மபுரியில் மக்கள் திலகம் படம் ரிலீஸ் ஆகியிருந்தது. பார்த்துவிட்டு வரலாம் என்று எல்லோரும் புறப்பட்டோம். அப்போது நடிகர் ஆனந்தன் அவர்கள், எல்லாருமே முதலாளி கார்லேயே ஏறி போறீங்களே, என்னுடைய காருக்கும் வாங்கப்பா என்று கூப்பிட நானும் ராஜேந்திரனும் அவர் காரில் ஏறிக்கொண்டோம். இயக்குனர் திரிலோகசந்தரும் குமரன் ஐயா அவர்களும் தயாரிப்பு நிர்வாகி மொய்தீனும் ஒரு காரில் புறப்பட்டார்கள். அவர்கள் கார் சென்று விட்டது. நாங்கள் பின்தொடர்ந்தோம். சாலையில் ஒரே கூட்டமாக இருந்தது. இறங்கி பார்த்தால் இயக்குனர் சென்ற கார் தலை கூப்பற கவழ்ந்து கிடந்தது. நாங்கள் பதறி போய் அந்த கார் அருகே போய் பார்த்தோம். கையில் அடிபட்டு இரத்தம் சொட்ட நின்று கொண்டிருந்தார் திருலோகசந்தர் அவர்கள். அவரை பக்கத்தில் இருந்த மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றோம். காயம் முறிந்திருக்கின்றது என்று கட்டு போட்டார்கள். தயாரிப்பாளர்கள் படப்பிடிப்பை தள்ளி வைத்துவிடலாம் என்று சொன்னார். கையில் தானே அடிபட்டிருக்கு, இதுக்காக படப்பிடிப்பை ஒத்தி போட வேணாம் என்று திருலோகசந்தர் அவர்கள் கடமை உணர்வோடு கூறினார். மறுநாள் காலையில் இயக்குனர் குளிப்பதற்கும் உடைகள் அணிவதற்கும் உடன் இருந்து குறு சேவை செய்தேன் நான். அவரால் காற்சட்டை போட முடியவில்லை, எனவே அவருக்கு வெள்ளை நிற லுங்கி கட்டிவிட்டேன். லுங்கி அணிந்த நிலையில் ரோஜா மலரே ராஜகுமாரி பாடலை படமாக்க தொடங்கினார்கள் இயக்குனர் குழுவினர்கள். மக்கள் கூட்டம் நிரம்பி வழிந்தது. ஒவ்வொரு கட்டமாக பாட்டை எடுப்பதற்காக இயக்குனர் கட் கட் என்று சொல்லி பாட்டை நிறுத்தினார். படப்பிடிப்பை பார்த்து கொண்டிருந்த கூட்டத்தில் ஒருவர், யாரையா அந்த லுங்கி போட்டின ஆளு, பாட்டை கேட்க விடாம கட் கட் என்று சொல்லி குழப்பிக் கொண்டிருக்கார் என்று குரல் கொடுத்தார். அதை கேட்ட இயக்குனர் சிரித்து கொண்டே, இந்த மக்களுக்காக முத்துராமன் ஐயா அந்த பாட்டை ஒரு தடவை முழுசா போட சொல்லுங்க என்றார். முழுவதுமாக அந்த பாட்டு ஒலிபரப்பப்பட்டது. அதை கேட்ட மக்கள் கைதட்டி ரசித்தார்கள். அந்த பாட்டு நிச்சயம் வெற்றி பெறும், பிரபலமாகும் என்று அப்போதே எங்களுக்கு தெரிந்துவிட்டது. அந்த பாடலை நாமும் வானொலி ஊடாக ரசிப்போமா? நன்றி.
ராஜகுமாரி ஆசை கிளியே அழகிய ராணி அருகில் வரலாமா? வருவதும் சரிதானா, உறவும் முறைதானா?
நாட்டை இழந்தவர் பலரன்று.
குமாரி ஆசை கிளியே அழகிய ராணி அருகில் வரலாமா வருவதும் சரிதானா உறவும் முறைதானா
தொடர்வது சிறப்பு நிகழ்ச்சி இலக்கிய சாரல். அக 400 பாடலின் 9வது பாடலையும் அது தொடர்பான விளக்க உரைகளையும் தருவதற்காக நிகழ்ச்சியின் ஊடாக இணைந்திருப்பவர் எமது அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய நண்பர் ஆசிரியர் முனைவர் திரு இலக்குவன் சொக்கலிங்கம் அவர்கள்.
வணக்கம் நேயர்களே. சில வாரங்களாக நாம் அக 400 பாடலை பார்த்து கொண்டு வருகிறோம். இதுவரை 8 பாடல்களை நாம் கண்டிருக்கிறோம், கேட்டிருக்கிறோம், சுவைத்திருக்கிறோம். அந்த வகையில் இன்று 9வது பாடலாக நசையைச் சென்ற நெஞ்சு என்ற தலைப்பில் கல்லாடனார் என்ற ஒரு புலவர் பாடிய பாடலை பார்க்க இருக்கிறோம். இதன் திளை பாலைத்தனை, துறை வினைமுற்றி மீண்ட தலைமகன் தேர்ப்பாகன் கேட்ப சொல்லியது என்று தெளிவாக கூறியிருக்கிறார் இந்த கவிஞர். தலைவியை பிரிந்து வினைமேல் சென்றனன் ஒரு தலைவன். அவள் நினைவை அவன் மனம் ஒருபோதும் மறக்கவே இல்லை. ஒருவராக வினையும் முடிந்தது. அவன் திரும்பிக் கொண்டிருக்கின்றான். அவன் தன் நெஞ்சம் தனக்கு முன்பே தன் காதலிப்பால் சென்று விட்டது என்பதை தன் பாகனுக்கு மிகவும் நயமாக உரைக்கின்றான் என்று இந்த புலவர் மேலும் இதை பாடுகிறார். கொல்லினை பொழிந்த கூர்ம் குறும் புழுகின் வில்லோர் தூணி வீங்கப் பெய்த அம்பு நுனை ஏய்ப்ப அரும்பிய இருப்பை செய்படர் அன்ன செங்குழை அகந்தோறு இழுதின் அன்ன தீம் புழல் துய்வாய் உழுதுகான் துளையவாகி ஆர் கடல்பு ஆலிவானில் காலோடு பாரி துப்பின் அன்ன செங்கோட்டு இயலின் நெய்த்தோர் மெய்மிசை நினத்தின் பறிக்கும் அத்தம் தன்னிய அங்குடிச்சீரூர் கொடு நுண் ஓதி மகளிர் ஒக்கிய தொடிமான் உலக்கை தூண்டுரல் பாணி நெடுமாள் வரைய குடிஞ்சையொடு இரட்டும் குன்றுபின் ஒழிய போகி உரம் துறந்து ஞாயிறுபடினும் ஊர் சேர்த்து எனாது துணை பரி துறக்கும் துஞ்சா செலவின் எம்மினும் விரைந்து வல் ஏறி பல்மான் ஓங்கிய நல்லில் ஒரு சிறையை நிலையி பாங்கர் பள்ளி படுதொரும் பரவி கன்றுபுகு மாலை நின்றோள் எய்தி கை கவியா சென்று கண் புதையா குறுகி பிடிக்கை அன்ன பின்னகம் தீண்டி தொடிக்கை தைவர தோய்ந்தன்று கொள்ளோ நானோடு இடைந்த கற்பின் நானோடும் இடைந்த கற்பின் வானுதல் அந்தீம் குளவி கிளவி குறுமகள் மென்தோல் பெற நசை இச்சென்றவள் நெஞ்சே என்று இந்த பாடலை 26 அடிகளில் முடிக்கின்றார் இந்த கவிஞர். இதன் பொருளையும் அதன் சிறப்பையும் நாம் இன்னும் கேட்க இருக்கிறோம்.
இன்று செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி உலக இந்து மக்களால் விநாயகர் சதுர்த்தி தினம் சிறப்பான முறையிலே நினைவு கூறப்படு இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே விநாயகர் சதுர்த்தி புராண கதை ஒன்றை அதாவது கஜ முகா அசுரனை சம்சாரம் செய்து மூஞ்சுருவாக மாற்றிய பிள்ளையாருடைய கதையை இன்றைய நாளிலே பார்ப்போம். மூஷிக வாகன மோதக ஹஸ்த என்று விநாயகரை போற்றி பாடுவார்கள். தேவர்களும் கடவுளர்களும் தங்களுக்கு என்று ஒரு வாகனத்தை வைத்திருப்பார்கள். முருகன் மயில் வாகனத்தையும் சிவன் காளையையும் பெருமாள் கருடனையும் சக்தி சிங்கத்தையும் வாகனமாக வைத்திருக்க விநாயகர் மட்டும் குட்டியான மூஞ்சுருவை வாகனமாக தெரிவு செய்தது ஏன் என்று பலரும் யோசிக்கலாம். பிள்ளையாருக்கு மூஞ்சுரு வாகனமானது பற்றியும் புராணக்கதை ஒன்று சொல்லப்படுகின்றது. விநாயகர் சதுர்த்தி நாளில் அந்த சுவாரஸ்யமான தகவலை பார்க்கலாம். முழுமுதல் கடவுளாக விளங்கும் விநாயகருக்கு இன்றைக்கு சதுர்த்தி பண்டிகை உற்சாகமாக கொண்டாடப்படுகின்றது. விநாயகர் சதுர்த்தி ஏன் வந்தது என்பது பற்றியும் அவரது படைப்பு பற்றியும் புராணக்கதைகள் உள்ளன. கஜமுகாசுரனை சம்சாரம் செய்ததால் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்படுகின்றது என்றும் விநாயகர் புராணம் சொல்கின்றது. ஆவணி மாத வளர்ப்புரை சதுர்த்தி நாளில் விநாயகர் பிறந்த நாளாகவும் கொண்டாடப்படுவதால் இன்றைய தினம் வீடுகளில் மாவிலை தோரணங்களால் அலங்கரித்து விநாயகருக்கு அலங்காரம் செய்து அவருக்கு அவல்பொறி பழங்கள் மோதகம் கொழுக்கட்டை படையலிட்டு பலரது வீடுகளிலும் வணங்குகின்ற வழக்கம் இருக்கின்றது. புராண கதையில் விநாயகர் ஞானை முகமும் தலையில் இரு கொம்புகளும் உடைய கஜமுகாசுரன் என்ற அசுரன் அசுரகுல குருவாகிய சுக்கராச்சாரியரின் போதனைப்படி சிவபெருமானின் திருநாமத்தை சொல்லிக்கொண்டே பல ஆண்டுகாலம் கடுமையான தவம் இருந்தான். அவனது தவத்தை மெச்சிய சிவபெருமான் அவன் முன் தோன்றி என்ன வரம் வேண்டும் என்று கேட்டார். அசுரனுக்கு வரம் கொடுத்த சிவன், எந்த ஆயுதத்தாலும் எனக்கு மரணம் நேரிடக்கூடாது, வஞ்சக எதிரிகளின் சூழ்ச்சியால் எனக்கு மரணம் நேரிட்டாலும் எனக்கு இன்னொரு பிறவி கிடைக்கக்கூடாது என்று வரம் கேட்டான். கஜமுகசூரன் சிவபெருமான் உடனே அவன் கேட்ட வரங்களை அழித்துவிட்டு மறைந்தார். அசுரன் கொடுத்த தண்டனை வரம் பெற்ற அசுரன் சும்மா இருப்பானா? மதங்கமாபுரம் எனும் நகரத்தை உண்டாக்கி அரசனாக ஆட்சி செய்தான். தேவர்களையும் முனிவர்களையும் கொடுமைப்படுத்தினான். தேவர்கள் அனைவரும் தன் முன்னால் நின்று தினமும் 3 வேளை 1008 முறை தோப்புக்கரணம் போட வேண்டும் என்று கட்டளையிட்டான். அவர்கள் வரிசையாக நின்று தோப்புக்கரணம் போட்டே அயர்ந்து விழுந்தார்கள். இதை பார்த்து அசுரன் அகங்காரத்துடன் சிரித்தான். விநாயகரின் அசுர வதம் அரக்கனின் கொடுமைகளை பொறுக்க முடியாத தேவர்கள் பிள்ளையாரை வணங்கி தம்மை காக்குமாறு வேண்டினார்கள். விநாயகரும் அவர்களுக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு கஜமுகசுரனுடன் போருக்கு புறப்பட்டார். விநாயக பெருமானுக்கு அசுரருக்கும் இடையில் கடும் போர் உண்டது. விநாயகர் தமது அம்புகளால் கஜமுகசூரனின் படைகளையும் தேர் மற்றும் ஆயுதங்களையும் நொடியில் அழித்தார். ஆனால் அவரது ஆயுதங்களினால் அந்த அரக்கரை கொள்ள முடியவில்லை. அசுரனை சம்ஹாரம் செய்த விநாயகர் எந்த ஆயுதத்தாலும் அசுரனை அழிக்க முடியவில்லையே என்று விநாயகர் யோசித்த போது சிவபெருமான் தனது மகனுக்காக குரல் கொடுத்தார். மகனே, கஜமுகசூரனை எந்த ஆயுதத்தாலும் கொல்ல முடியாது என்று சொல்லவே சற்றும் யோசிக்காமல் தனது வலது தந்தத்தை ஒடித்து கஜமுகசுரனை வதம் செய்தார். நிலைகிழந்து விழுந்த அரக்கன் மூஞ்சுரு போல மாறினான். அந்த மூஞ்சுருவை தனது ஞானக்கண்ணால் பார்த்தான் பிள்ளையார். ஞானம் பெற்ற மூஞ்சுரு விநாயகரின் பாதங்களில் விழுந்து வணங்கியது. அதனை தனது வாகனமாக்கி கொண்டார் பிள்ளையார். இதுதான் விநாயகருடைய வாகனத்தினுடைய கதை. நல்லது நேர்களே, மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நிகழ்ச்சியிலே அடுத்ததாக இடம்பெறுவது நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினுடைய சிறப்பு அறிவித்தல் ஒன்று. நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினுடைய செப்டம்பர் மாதத்திற்கான மதிய உணவுடன் கூடிய மாதாந்த ஒன்றுகூடல் வருகின்ற செப்டம்பர் மாதம் 28ஆம் தேதி சனிக்கிழமை காலை 10 மணி தொடக்கம் பிற்பகல் 2 மணி வரை இலக்கம் 138 மெயின் ஹைவே எலஸ்லி போர் ஞாபகார்த்த மண்டபத்திலே சிறப்பான முறையிலே நடைபெற இருக்கின்றது. அனைத்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களையும் இந்நாளை ஒதுக்கி நடைபெறும் மதிய உணவுடன் கூடிய மாதாந்த ஒன்றுகூடலே கலந்து சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகின்றார்கள் நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினர். நிகழ்ச்சியிலே அடுத்ததாக சமூக அறிவித்தல் ஒன்று. திருவாளர் ஜோஷ் அருளானந்தத்தின் மண்ணும் மனிதர்களும் சிறுகதை தொகுப்பு வெளியீட்டு விழா வருகின்ற ஐப்பசி மாதம் 12ஆம் தேதி சனிக்கிழமை, அதாவது 12 அக்டோபர் 2024 மாலை 3 மணி தொடக்க தலைமை திரு ஷன்மாஸ்டர், புத்தக ஆய்வாளர்கள் திருவாளர் லீனப்பு அருள்தாசன், திருவாளர் ரமேஷ் செல்வகுமார், திருமதி பிரியா ஸ்ரீதரன், திரு மணிநிலவன் அறிவுக்கரசு, திரு இலக்குவன் சொக்கலிங்கம், திருமதி தமிழினி பாமதேவன், திருமதி வித்யா நந்தகுமார், திரு பிரேம்குமார் கந்தசாமி, இவர்கள் அனைவரும் சிறப்புரை ஆற்ற இருக்கின்றார்கள். வருகின்ற அக்டோபர் மாதம் 12ஆம் தேதி இலக்கம் 546 மவுண்ட் ஆல்பர்ட் ரோட், த்ரீ கிங்ஸ், ஓக்லண்டில் அமைந்திருக்கின்ற பிக்லிங் சென்டர், பிக்லிங் கன்வென்ஷன் சென்டர் மண்டபத்திலே சிறப்பான முறையிலே இவ் புத்தக வெளியீட்டு விழா இடம்பெற இருக்கின்றது. அனைத்து தமிழ் அன்பர்களையும் ஆர்வர்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள். மகாகவி சுப்பிரமணிய பாரதியினுடைய நினைவு தினம் வருகின்ற செப்டம்பர் 12ஆம் தேதி, அந்த வகையிலே அவர் தொடர்பான சில நினைவலைகளை நேயர்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றோம். மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் கவிஞர், எழுத்தாளர், இதழாசிரியர், விடுதலை போராட்ட வீரர் மற்றும் சமூக சீர்திருத்த வாதி. இவரை பாரதியார் என்றும் மகாகவி என்றும் அழைத்தார்கள். பாரதி தமிழ் கவிதையிலும் உரை நடையிலும் சிறப்பான புலமை கொண்டு நவீன தமிழ் கவிதைக்கு முன்னோடியாக திகழ்ந்தார். அவருடைய இலக்கிய பணியிலே தாய்மொழி தமிழின் மீது அளவு கொடுந்து அன்பு கொண்டவர். பன்மொழி புலமை பெற்ற பாவலரான இவர் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவதெங்கும் காணோம் என கவி புனைந்தார். அவருடைய எழுத்தாக்கத்திலே பாஞ்சாலி சபதம் என்றும் மறக்க முடியாத ஒரு பொக்கிஷமாக இருக்கின்றது. இந்திய விடுதலை போராட்டத்தையே பாரத போராகவும் பாஞ்சாலியை பாரத மாதாகவும் உருவகப்படுத்தி மகாவி படைத்த படைப்புத்தான் பாஞ்சாலி சபதம். அழகிய இலக்கிய நயத்தையும் மிக அழகான கவிநயத்தையும் கொண்ட தமிழின் அழியா காவியமாக பாரதியின் பாஞ்சாலி சபதம் விளங்குகின்றது. இதழியல் பணியும் விடுதலை போராட்ட பணியும் சுதேச முத்திரனில் உதவி ஆசிரியராக பணியாற்றியதோடு தம் வாழ்நாளின் இறுதியிலும் அவ்விதழின் உதவி ஆசிரியராக பணியாற்றி மறைந்தவர். தேசிய கவி. எட்டயபுரத்தில் பாரதி பிறந்த வீடு தற்போது தமிழக அரசால் சீர் செய்யப்பட்டு பொதுமக்கள் பார்வைக்கு விடப்பட்டிருக்கின்றது. விடுதலை போராட்ட காலத்தில் தேசிய உணர்வுகள் உள்ள பல்வேறு கவிதைகளை படைத்து மக்களை ஒருங்கிணைத்த காரணத்தால் பாரதி தேசிய கவிஞராக போற்றப்படுகின்றார். புது கவிதை புலவன், பாட்டுக்குரு புலவன், பாரதி பாடல்களின் இலக்கண கட்டுரை தகுத்தறிந்தவன். இவருக்கு முன்பாக கவி புனைந்த கவிஞர்கள் தொல்காப்பிய இலக்கணம் சிறிதும் வலுவாமல் பொருள்கொள் யாப்பு அணி என இலக்கணத்தில் கன்றுணர்ந்து கற்றோர் மற்றும் கற்றறியும் கவிதைகளையே புனைந்தனர். சுப்பிரமணிய பாரதி ஒரு தேசிய கவி. எட்டயபுரத்தில் பாரதி பிறந்த வீடு தற்போது தமிழக அரசால் சீர் செய்யப்பட்டு பொதுமக்கள் பார்வைக்கு விடப்பட்டிருக்கின்றது. விடுதலை போராட்ட காலத்தில் தேசிய உணர்வுள்ள பல்வேறு கவிதைகளை படைத்து மக்களை ஒருங்கிணைத்த காரணத்தால் பாரதி தேசிய கவிஞராக போற்றப்படுகின்றான். புதுக்கவிதை புலவன் பாரதி, பாட்டுக்கொரு புலவன், பாரதி பாடல்களின் இலக்கண கட்டுரைகளை தகர்த்தறிந்தவன். இவருக்கு முன்பாக கவி புனைந்த கவிஞர்கள் தொல்காப்பிய இலக்கணம் சிறிதும் வலுவாமல் பொருள் யாப்பு அணி என இலக்கணத்தில் கட்டுண்டு கற்றோர் மட்டும் கற்றறையும் கவிதைகளையே புனைந்தனர். இதனை உடைத்தறிந்து கவிதைகளை படைத்தவன்தான் இந்த புதுக்கவிதை புலவன். பெண்ணுரிமை போராளி. பெண்ணுரிமை தீரு மட்டும் பேசும் இத்திரு நாட்டில் மண்ணடிமை தீருதல் முயற்கொம்பை என பெண்ணுரிமையை ஏத்தி பாடியவர். போற்றி போற்றி ஆயிரம் போற்றி நின் பொன்னடிக்கு பல்லாயிரம் போற்றிதான் என்ற பாரதி பெண்மை வாழ்கவென கூத்திடுவோமாடா என்றார். இவ்வாறு பெண்ணடிமையை உடைத்தறிந்தவன் பாரதி. பாரதியாருடைய நினைவு சின்னங்கள் தமிழ்நாடு அரசு மகாவரி பாரதியார் நினைவினை போற்றும் வகையிலே பாரதியார் நினைவு சின்னங்களாக எட்டயபுரத்திலே அவர் வாழ்ந்த இல்லம், சென்னை திருவல்லிக்கணியிலே அவர் வாழ்ந்த இல்லம், புதுச்சேரியிலே அவர் வாழ்ந்த இல்லம் ஆகியவற்றின் நினைவு இல்லங்களாக போற்றி வருகின்றது. இவர் பிறந்த எட்டயபுரத்தில் மகளிருக்கான பல தொழில்நுட்ப கல்லூரியும் பாரதி மணிமண்டபமும் அமைக்கப்பட்டுள்ளன. இதன் மைய மண்டபத்தில் பாரதியின் 7 அடி உயர சிலையும் அமைக்கப்பட்டிருக்கின்றது. அவருடைய படைப்புகளாக குயில் பாட்டு, கண்ணன் பாட்டு, பாப்பா பாட்டு, சுய சரிதை, பாரதியார் தேசிய கீதங்கள், பாரதி 66 ஞானப்பாடல்கள், தோத்திரப்பாடல்கள், விடுதலைப்பாடல்கள், விநாயகர் நான்மணி மாலை, பாரதியார் பகவத்கீதை, பாஞ்சாலி சபதம், நவத்திர கதைகள், உத்தம வாழ்க்கை சுதந்திர சங்கு, ஹிந்தி தர்மம், சின்னஞ்சிறுகளியே, ஞானரதம், பகவத்கீதை, சத்திரிகையின் கதை, பாஞ்சாலி சபதம், புதிய ஆத்திசூடி, பொன்லால் நரி, ஆற்றில் ஒரு பங்கு, இவ்வாறு பல படைப்புகளை சமூகத்துக்காக முன்வைத்தவர். இந்தியாவிலேயே தமிழ் நூல்களை நாட்டுடைமையாக்கல் திட்டத்தின் கீழ் முதன் முதலாக நாட்டுடைமையாக்கப்பட்ட படைப்புகள் பாரதியின் படைப்புகளே. இவர் செப்டம்பர் மாதம் 12ஆம் தேதி திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோவில் யானையால் தாக்கப்பட்டு இறப்பை அடைந்தார். அவருடைய புகழ் தமிழ் உள்ளவரை வாழும், தமிழ் அவருடைய வாழ்வின் இறுதி மூச்சாக இருந்தது என்பதுதான் உண்மை அல்லவா நேர்களே? அவர் தொடர்பான சிறப்பு பாடலை இப்போது நேர்களுக்காக தருகின்றோம். நல்லது நேர்களே, தொடரும் சிறப்பு பாடலோடு இன்றைய நிகழ்ச்சியின் நேரமும் நிறைவுக்கு வருகின்றது. மீண்டும் அடுத்த வாரம் பல புதிய நிகழ்ச்சிகளோடு வான் அலைகளின் ஊடாக உங்கள் வீடுகள் வந்து சேரும் வரை இன்றைய நிகழ்ச்சி தயாரிப்பிலே கலந்து சிறப்பித்த அனைவர் சார்பாகவும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் ஷன் வேலுப்பிள்ளை. வணக்கம் நேர்களே.
மில்லரம் வ